إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار மதிப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய இந்த முஹல்லாவுடைய முக்கியஸ்தர்களே, சமுதாய மக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ், உங்களது மஸ்ஜிதில் இந்த முதல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது இந்த அமர்வை அல்லாஹ்விற்கு பொருத்தமான அமர்வாகவும் நம்முடைய இம்மை மறுமையின் நன்மைக்கு காரணமான அமர்வாகவும் அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் புரிந்து செயல்பட்டு நமக்கு மத்தியில் அல்லாஹுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் ஒற்றுமையாக அல்லாஹுவின் வேதத்தை பற்றி பிடித்தவர்களாக நபியின் சுன்னாவை பற்றி பிடித்தவர்களாக அன்போடும் பரஸ்பர பாச உணர்வோடும் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா உதவி செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய நமது அமர்வினுடைய நோக்கம் நம்முடைய மார்க்கத்தை பற்றிய சில அடிப்படை விஷயங்களை நாம் நமக்குள் தெரிந்து கொள்வோம். இதுதான் நம்முடைய இன்றைய அமர்வினுடைய முதல் அமர்வினுடைய நோக்கம். சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தூய திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தூய திருக்கலிமா, இதை ஒருவர் மொழிய வேண்டும், இதை ஒருவர் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், புரிய வேண்டும், இதன் அடிப்படையில் அவர் தனது வாழ்க்கையை அமைக்க வேண்டும், இதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை ஒருவர் அமைக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியத்திற்குரிய அவனுடைய குர்ஆனிலே கட்டளையாக கூறுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், 47வது அத்தியாயத்தின் 19வது வசனம், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை, நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை. ஆகவே இந்த தூய திருக்கலிமா என்பது வெறும் நமது வாயினால் மொழியப்படக்கூடிய வார்த்தை மட்டுமல்ல, சொல்லிக் கொடுக்கப்பட்டது, இதை கூறினோம், அத்தோடு நம்முடைய கடமை முடிந்துவிட்டது என்று அலட்சியம் செய்யப்படக்கூடிய ஒரு வாசகம் அல்ல இந்த வாசகம். கொஞ்சம் கவனமாக சிந்தித்து பாருங்கள். இந்த ஒரு வாசகம் இருந்தால்தான் மறுமையின் வெற்றி, சொர்க்க வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய பொருத்தம். இந்த ஒரு வாசகம் இல்லை என்றால் அவன் மலை 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 அளவு உலக அளவு நன்மைகளை கொண்டு வந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா அதை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். இந்த தூய திருக்கலிமா இல்லாமல் அமல் செய்தவர்களின் அமல்களை நாம் பார்த்தோம், அவற்றையெல்லாம் ஒரு புழுதியை போன்று குப்பையை போன்று நாம் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த கலிமா இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் எந்த நன்மையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த கலிமாவை மொழியாதவர் சொர்க்கம் செல்ல முடியாது, இந்த கலிமாவை மொழிந்தவர் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டார். இப்போது கொஞ்சம் மீண்டும் சிந்தித்து பாருங்கள், இப்போது இந்த கலிமா எவ்வளவு பலமான கலிமா, வலிமை மிக்க கலிமா என்று. சஹிஹான ஹதீஸ், இப்னு ஹிப்பானுடைய அறிவிப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டபோது அல்லாஹ் கூறியதாக, மூசாவே லவ் அன்ன ஸமாவாத் ஸபா வஆமிரஹுன் கைரி والارضين السبع وعامرهن لو وضعت في كفه ثم وضعت لا اله الا الله في كفه لرجحت بهن لا اله الا الله. موسى ஏழு வானங்களையும் என்னை தவிர அதில் இருப்பவர்களையும் ஏழு பூமியையும் அதில் இருப்பவர்களையும் தராசின் ஒரு தட்டில் வைக்கப்பட்டு, لا اله الا الله ஒரு தட்டில் வைக்கப்பட்டால் لا اله الا الله உடைய தட்டு கனமாக இருக்கும். இது சாதாரண கலிமாவா? இது யார் சாதாரண கலிமா என்று நினைப்பார்களோ அவர்கள் அல்லாஹுவின் பார்வையிலே மதிப்பற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். அவ்வளவு பலமான கலிமா, அவ்வளவு வலிமை மிக்க கலிமா. இதனுடைய கருத்து ஆழம் என்பது முழு குர்ஆனிலும் விரிந்திருக்கிறது. இதனுடைய கருத்தாழம் முழு குர்ஆனிலும் இருந்திருக்கிறது. ஏதோ கேள்விப்பட்டதை சொல்லிவிட்டோம் என்று இந்த கலிமாவை கடந்து சென்று விட முடியாது. அபு ஜஹலுக்கு, அபு லஹபுக்கு, உமையாவிற்கு மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த முஷ்ரிக்குகளுக்கு இந்த அரபியில் இருக்கக்கூடிய கலிமாவை சொல்வது என்ன கஷ்டமா? அவர்கள் இந்த கலிமாவிற்குள் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை புரிந்தார்கள், எனவேதான் இதை கூற மறுத்தார்கள். அந்த உண்மையை அவர்களால் ஏற்க முடியவில்லை. இந்த கலிமாவை கூற முடியவில்லை என்பதல்ல, இந்த கலிமாவிற்குள் இருக்கக்கூடிய உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டதால் அந்த உண்மையை அவர்கள் ஒத்துக்கொள்ள மறுத்தார்கள். ஆகவேதான் சகோதரர்களே, இந்த கலிமாவை நம்முடைய அறிஞர்கள் இரண்டாக பார்க்கிறார்கள். முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவில் இரண்டு ருக்னுகள் இருக்கின்றன. லா இலாஹ இல்லல்லாஹுவில் இரண்டு ருக்னுகள் இருக்கின்றன. அந்த இரண்டு ருக்னுகளை சரிவரம் நிறைவேற்றினால்தான் இது சொர்க்கத்தின் திறவுகோலாகிய லா இலாஹ இல்லல்லாஹுவாக இருக்கும். இது சொர்க்கத்தின் திறவுகோலாகிய லா இலாஹ இல்லல்லாஹுவாக இருக்கும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவிற்கு தான் குர்ஆனிலே சொல்லப்பட்ட சிறப்புகள், ஹதீஸிலே சொல்லப்பட்ட சிறப்புகள் எல்லாம். இந்த ரெண்டு ருக்னுகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லாஹ்வுடைய நிபந்தனை இது. நாம் ஏற்படுத்திய, மனிதர்கள் ஏற்படுத்திய நிபந்தனை அல்ல. யார் கொடுத்த நிபந்தனை இது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த கலிமாவிற்குள் அந்த இரண்டு நிபந்தனைகளையும், அந்த இரண்டு நிபந்தனைகளும் வெளிப்படையாக இருக்கின்றன. முதலாவது ருக்ன் என்ன? லா இலாஹ. இரண்டாவது ருக்ன் இல்லல்லாஹ். முதலாவது ருக்ன் லா இலாஹ, இரண்டாவது இல்லல்லாஹ். முதலாவது ருக்ன் என்ன சொல்கிறது? அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுப்பது. அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுப்பது. கலிமாவுக்கு பொருள் என்ன? வணக்கத்திற்குரிய இறைவன் உண்மையில் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை. கலிமாவுடைய பொருள் வணக்கத்திற்குரிய இறைவன் உண்மையில் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை. வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுப்பது அல்லாஹுவை தவிர. அல்லாஹுவை தவிர வணங்கப்படுகின்ற அனைத்தையும் மறுப்பது என்றால் என்ன அர்த்தம்? வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவை தவிர பிறருக்கு செய்யப்படுவதை மறுப்பது. இல்லல்லா, அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்று உறுதிப்படுத்துவது. வணக்க வழிபாடுகள் அல்லாஹுவிற்கு மட்டும்தான் செய்யப்பட வேண்டும் என்று உறுதிப்படுத்துவது. லா இலாஹ, வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை. அல்லாஹுவை தவிர வணங்கப்படுகின்ற அனைத்தையும் மறுப்பது. அல்லாஹுவை தவிர பிறருக்கு செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளை மறுப்பது இல்லல்லா. இரண்டாவது ருக்ன் இல்லல்லா, அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்று உறுதிப்படுத்துவது. வணக்க வழிபாடுகள் அல்லாஹுவிற்கு மட்டும்தான் செய்யப்பட வேண்டும் என்று உறுதிப்படுத்துவது. சகோதரர்களே, இதுதான் குர்ஆன் லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு சொல்லக்கூடிய பொருள். நபிமார்கள் கூறிய லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு இதுதான் பொருள். நபிமார்கள் கூறிய லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு அவர்கள் கூறிய விளக்கம் இதுதான். இங்கே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு தவறான கருத்து சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன விளக்கம் சொல்வார்கள்? உலகத்தில் எதுவும் நடக்காது அல்லாஹுவின் நாட்டம் இல்லாமல், எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கும். இந்த அர்த்தம் சரி, இந்த கருத்து சரி, ஆனால் இது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் அல்ல. எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான், அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது, இது சரியான கருத்து. ஆனால் இது எதற்குள்ள கருத்து அல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்விற்குள்ள கருத்து அல்ல. இது அல்லாஹுதான் யஃபஅலு மா யஷா யஃபஅலு மா யுரீத் وكان الله على كل شيء مقتدرا وما تشاؤون الا ان يشاء الله. அல்லாஹ் தான் அனைத்தின் மீதும் ஆற்றல் உடையவன். வல்லாஹு خالق كل شيء, அல்லாஹ் தான் அனைத்தையும் படைக்கக்கூடியவன். يفعل ما يشاء, அவன் நாடியதை செய்வான், அவன் நாடியதை தவிர எதுவும் நடக்காது என்று வரக்கூடிய அல்லாஹ்வுடைய திருவசனங்கள், அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களுக்கு உண்டான அர்த்தம் இது. எது? அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது, அல்லாஹ் நாடியதுதான் இந்த உலகத்தில் நடக்கும் என்பது இதற்குள்ள அர்த்தமே தவிர லா இலாஹ இல்லல்லாஹ்விற்குள்ள அர்த்தம் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்ன? யா கௌம் இஃபுதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைருஹு. மக்களே, நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹுவை தவிர உங்களுக்கு வேறு யார் கடவுள் இருக்கின்றார்கள்? உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் குர்ஆனுடைய மிக மகத்தான வசனம், மிக மகத்தான வசனம் ஆயத்துல் குர்ஸ் சூரத்துல் பக்கராவுடைய 255வது வசனம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. இந்த வசனத்தினுடைய அடுத்த வசனம் 256வது வசனம் என்ன கூறுகிறது? ஃபமன் யக்ஃபுரு பித்தாகூத் வ யுஃமின் பில்லாஹ் கத் தபையன ருஷ்து மினல் கை லா இக்ராஹ ஃபித்தீன் قد تبين الرشد من الغي فمن يكفر بالطاغوت ويؤمن بالله. நேர்வழி தெளிவாகி விட்டது. இந்த மார்க்கத்தில் நுழைந்துதான் ஆக வேண்டும் என்று யாரும் நிர்பந்திக்கப்பட மாட்டீர்கள். யார் அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடியதை நிராகரித்து விட்டு அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறாரோ அவர்தான் பலமான வளையத்தை பற்றி பிடித்துக் கொண்டார், அறுபடாத பலமான வளையத்தை பற்றி பிடித்துக் கொண்டார். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருளை அல்லாஹ் சொல்லி தருகிறான். அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுப்பது, அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்று உறுதிப்படுத்துவது. சூரா அன்-நஹ்ல் 16வது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார், وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا, ஒவ்வொரு உம்மத்திலும் நாம் தூதரை அனுப்பினோம், ஒவ்வொரு உம்மத்திலும் நாம் தூதரை அனுப்பினோம். அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன? அன் இஅ்புது அல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள். வஜ்தனிபு தாகூத், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் விட்டு விலகுங்கள். தூதர்கள் கொண்டு வந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள் இதுதான். சூரத்துல் பக்கராவுடைய 21-22 ஆகிய இரண்டு வசனங்கள், யா அய்யுஹன்னாஸு உபுது ரப்பகுமுல்லதி கலகக்கும், மக்களே உங்களை படைத்த உங்களது ரப்பை வணங்குங்கள். அதுபோன்று சூரா யூனுஸ் 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம், அல்லாஹு தஆலா வானங்கள் பூமிகளை படைத்ததை பற்றி சொல்லிக்கொண்டே வந்து, தாலிகுமுல்லாஹு ரப்பகும், வானங்களை யார் படைத்தானோ, பூமியை யார் படைத்தானோ, அவன் அந்த அல்லாஹ் உங்களது ரப், ஃபஅபுதூஹு, அவனை வணங்குங்கள். அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. ஆகவே அன்பானவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள் என்ன? இதனுடைய அடிப்படை என்ன? அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுப்பது, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுதான் என்று உறுதி செய்வது. எல்லாம் அல்லாஹுவை கொண்டுதான் ஆகும், அல்லாஹுதான் படைப்பவன், அல்லாஹ் நாடாமல் நடக்காது. இது ஈமானுடைய ஒரு பகுதி, அது ஈமானுடைய ஒரு பகுதி, அது அது விதி, தக்தீருடைய ஒரு பகுதி. அது தக்தீர் என்று நாம் நம்புகிறோம் அல்லவா, விதியை நம்புவது, அதனுடைய ஒரு பகுதி அது. சிலர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருளை இப்படி தவறாக விளங்கி கொண்ட காரணத்தினால்தான் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தூய திருக்கலிமாவையும் சொல்வார்கள், அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் செய்வார்கள். அதை அவர்கள் ஷிர்க் என்று பார்க்காததற்கு என்ன காரணம் என்று நாம் முஸ்லிம்களிலே பார்க்கிறோம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், இறைநேசர்கள், இந்த மார்க்கத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்த பெரிய பெரிய மார்க்க ஷஹீதுகள், முஸ்லிம்களுடைய தியாகிகள், அவர்களுடைய அடக்கஸ்தலங்களை மக்கள் கபர்களாக, குப்பாக்களாக, தர்காக்களாக எழுப்பி அங்கே வழிபாடு செய்வதை பார்த்திருக்கின்றீர்களா இல்லையா? இதோ இன்னும் சில மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய கோவலம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மஸ்ஜிதில் என்ன நடக்கிறதோ அத்தனை செயல்பாடுகளையும் அங்கே நம்மை போன்ற, நம்முடைய பெயர்களை உடைய, இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், குர்ஆன் வேதம், ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய கூற்று, இது மார்க்கத்தின் அடிப்படை என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? சுஜூத் செய்கிறார்களா இல்லையா? அங்கே சென்று நேர்த்தி செய்கிறார்களா இல்லையா? அங்கே சென்று தங்களது ஹாஜத்துகளை கேட்கின்றார்களா இல்லையா? அங்கே சென்று தவாப் செய்கின்றார்களா இல்லையா? அங்கே சென்று விளக்கரித்தால் புண்ணியம் என்று நம்புகிறார்களா இல்லையா? அங்கே செல்வதால் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நம்புகிறார்களா இல்லையா? கேட்கிறேன், செய்யறாங்களா இல்லையா? அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லவில்லையா? சொன்னார்கள். ஆனால் கருத்தை புரியாததால், தவறான கருத்து சொல்லப்பட்டு விட்டதால் அவர்கள் அப்படி செய்வதை சரிகாணுகிறார்கள், அப்படி செய்வதை சரிகாணுகிறார்கள். ஒரே வார்த்தையில் முடித்து விடுவார்கள், நாங்கள் எந்த அவுலியாவையும் அல்லான்னு சொல்லலையே, முடிச்சு, எந்த அவுலியாவையும் அல்லான்னு சொல்லலையே, அவுலியா தானா கொடுக்கறது இல்லையே, அல்லாட்ட கேட்டு தானே கொடுக்குறாங்க, முடிச்சு. அது எப்படி ஷிர்காவும் சொல்லிடுறாங்க, அது எப்படி ஷிர்காவும்? சகோதரர்களே, சூரத்துல் பக்கராவுடைய இந்த 21வது வசனம் திரும்ப திரும்ப இந்த வசனம் இன்ஷாலா வந்து கொண்டே இருக்கும். இந்த விளக்கம் வரை அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிக்கும்போது, 22வது வசனத்தை முடிக்கும்போது, ஃபலா தஜ்அலூ லில்லாஹி அந்தாதா வ அன்தும் தஅலமூன், ஃபலா தஜ்அலூ லில்லாஹி அந்தாதன் வ அன்தும் தஅலமூன், அல்லாஹுவிற்கு சமமானவர்களை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள், நீங்கள் நன்கு அறிந்து கொண்டிருக்கின்ற நிலையில். يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج لكم من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. இப்படி உங்களுக்கு வானங்களை பூமியை மழை படைத்தவன், மழையை இறக்கி உங்களுக்கு உணவளிப்பவன், இந்த அல்லாஹ்விற்கு நீங்கள் நிகரானவர்களை ஏற்படுத்தாதீர்கள், நீங்கள் அறிந்து கொண்டே. இப்ப கேள்வி என்ன, மக்கால வாழ்ந்த முஷ்ரிக்குகள், நல்ல கவனியம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்காவிலே குறைஷிகள் சிலை வணங்கினார்களா இல்லையா? நான் கேட்கறதுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக்கிட்டே வந்தா உங்களுக்கு உற்சாகமா இருக்கும். மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட காலத்தில் நபியினுடைய குடும்பத்தார்கள் குறைஷி வம்சத்தவர்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்களா இல்லையா? வணங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களில் யாரும் ஒரு சிலையை பார்த்து இந்த சிலை அல்லாஹ் என்று கூறினார்களா? சொல்லவே இல்லை. அல்லது ஏதாவது ஒரு சிலையை பார்த்து இது வானத்தை படைத்தது, இது பூமியை படைத்தது, இது எங்களுக்கு உணவளிக்கும், இது எங்களுக்கு நோய் நொடியை போக்கும் என்று எந்த சிலையை பார்த்தாவது சொன்னார்களா, கூறினார்களா? இல்லை. உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? அல்லாஹ் என்று சொன்னார்கள். உலகின் சகல்தகும் மன் கலக சமாவாசி வளர்ந்தலையூலுன்னு அல்லாஹ் சூரா ஜுமர் அப்படியே 39வது அத்தியாயத்தை படிச்சுக்கிட்டே வாங்க. நபியே, நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டால் வானங்களை பூமியை படைத்தது யார் என்று அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹுதான் என்று. நபியே, நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டால், அதுபோன்று சூரா யூனுஸ் 10வது அத்தியாயத்தினுடைய 33 36 வரை உள்ள வசனங்கள் அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறான். அவர்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள், அம்மை யம்லிக்கு ஸமா வல் அப்சார வல் அஃபிதா, உங்களுடைய கண் காது உங்களுடைய அறிவுக்கு உரிமையாளர் யார்? அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் என்று. உங்களுடைய கண்ணை பறித்து கொண்டால் வேறு யாராவது இந்த பார்வையை கொடுக்க முடியுமா? முடியாது என்று சொல்வார்கள். சரி, வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், சூரியன் சந்திரனை படைத்தது யார் என்று கேட்கும் போது அவர்கள் அல்லாஹ் என்று சொன்னார்கள். யார் யாரு? மக்காவுடைய காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் அல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹு தாலா அப்படி கூறியும் அவர்களை காஃபிர் முஷ்ரிக் என்று தான் சொன்னார். எப்படி? அல்லாஹுவை ஒத்துக்கொண்ட அந்த மக்களை பார்த்து அல்லாஹு தாலா எப்படித்தான் கூறினார் சொல்லுங்க. காஃபிர் முஷ்ரிக் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே நீங்கள் கூறுங்கள் காஃபிர்களே. சோ பிரச்சனை என்ன, இபாதத்து தான் பிரச்சனை. அதான் இந்த சூரா காஃபிர் உள்ள பாக்குறீங்க, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை நான் வணங்க மாட்டேன். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத், நான் வணங்கக்கூடிய அல்லாஹ்வை நீங்கள் வணங்கவில்லை, நீங்கள் வணங்குவது சிலையை. இந்த சிலைக்கு இபாதத்து செய்வதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்வதாக நீங்கள் நினைத்தாலும் சரி, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் வேறு, நான் வணங்கக்கூடிய அல்லாஹ் வேறு. قل يا ايها الكافرون لا اعبد ما تعبدون ولا انتم عابدون ما اعبد ولا انا عابد ما عبدتم. ஒரு காலம் நீங்கள் வணங்கிய இந்த தெய்வங்களை, இந்த சிலைகளை நான் வணங்கவே மாட்டேன். ولا انتم عابدون ما اعبد, நான் வணங்கக்கூடிய அல்லாஹ்வை நீங்கள் வணங்கவில்லை, நீங்கள் வணங்குவது இந்த சிலைகளை, இந்த விக்கிரகங்களை, உங்களது மூதாதையர்களை. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களது இபாதத்துக்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்கும். வலிய தீன், என்னுடைய இபாதத்துக்குரிய கூலி எனக்கு கிடைக்கும். ரெண்டு இபாதத்தும் ஒன்றாக ஆகாது சகோதரர்களே. அப்ப பிரச்சனை என்ன, அல்லாஹுவை தவிர யார் ஒருவர் பிறருக்கு வழிபாடுகளை செய்வாரோ, யாருக்கு இவர் வழிபாடுகள் செய்கிறாரோ, அவரை இவர் அல்லாஹ் என்று சொல்லவில்லை என்றாலும் சரியே, அவரை ரப்பு என்று சொல்லவில்லை என்றாலும் சரியே, எப்போது அல்லாஹுவிற்கு மட்டும் தகுதியான இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவருக்கு இவர் செய்துவிட்டாரோ, இவர் அவரை அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்கிவிட்டார். முடிச்சு, அவ்வளவுதான். ஃபினிஷ். எப்படி ரெண்டு அல்லான்னு சொல்றவங்க காஃபிர் முஷ்ரிக்கோ, நல்லா கவனிங்க. ஒரு அல்லா இல்ல, ரெண்டு அல்லா மூன்று அல்லான்னு சொல்றவங்க எப்படி சொல்லுங்க, காஃபிரோ முஷ்ரிக்கோ? அல்லது வானத்தை படைச்சது ஒரு அல்லா, பூமியை படைச்சது ஒரு அல்லான்னு சொல்றவங்க சொல்லுங்க, காஃபிரோ முஷ்ரிக்கோ? அது போன்றுதான் அல்லாஹுக்கு செய்யப்படக்கூடிய இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்பவர்கள் முஷ்ரிக். ஏன்? இபாதத் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. சூரா ஜுமருடைய இரண்டாவது மூன்றாவது வசனம் திரும்ப 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 அல்லாஹ் சொல்லுகிறான், திரும்ப திரும்ப சொல்லுகிறான். 39வது அத்தியாயம் சுப்ஹானல்லாஹ். இன்னா அன்ஸல்னா இலைகல் கிதாப பில் ஹக், நபியே உமக்கு நாம் இந்த வேதத்தை, ஹக் சத்தியத்தை உங்களுக்கு கற்பி போதிக்கக்கூடியதாக அனுப்பியிருக்கிறோம். இந்த குரானை நாம் உங்களுக்கு, இந்த குரான் உங்களுக்கு ஹக்கை, எது உண்மை என்பதை கற்றுக் கொடுக்கும். என்ன செய்ய வேண்டும் நீங்கள்? ஃபஅபுதில்லா, அல்ல கவனி, ஃபஅபுதில்லா, ஃபஅபுதில்லா என்ன அர்த்தம்? அல்லாஹுவை வணங்குவீராக. யூ வர்ஷிப் அல்லாஹ். எப்படி அல்லாஹ்வையும் வணங்கிக்கலாம், அப்புறம் கொஞ்சம் அங்க போய் வேற யாரை? நோ, முக்லிஸல் லஹுத்தீன். குர்ஆன்ல எங்கெல்லாம் இபாதத்தோட தீன் என்ற வார்த்தை வருமோ அங்க தீன் என்பதுக்கு இபாதத் என்று அர்த்தம். தீனுக்கு என்ன அர்த்தம்? இபாதத், வணக்க வழிபாடுகள், உங்களுடைய அமல்கள் என்று அர்த்தம். அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு மட்டும் பரிசுத்தமாக்கி எப்படி வணங்கணுமா? எப்படி வணங்கணும் நபியே? நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், எப்படி வணங்கணும் சொல்லுங்க. முக்லிஸல் லஹுத்தீன், வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே பரிசுத்தமாக்கி. எந்த வகையிலும் அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு கடுகு இல்லை, கடுகு இருக்குல்ல, கடுகு எள்ளு கடுகு அது கிடையாது. அதையே ஒரு லட்சமா டிவைட் பண்ணுங்க. எப்படி? ஒரு சின்ன கடுக அதை ஏதாவது ஒரு கால்குலேட்டர்ல போட்டு, கம்ப்யூட்டர்ல போட்டு அதை லட்சமா டிவைட் பண்ணி அதனுடைய ஒரு பெர்சன்டேஜ் அளவை கூட இபாதத்தை நீங்க அல்ல அல்லாதவங்களுக்கு செஞ்சா முஷ்ரிக் முடிச்சு. அல்லாஹ் சொல்கிறான், முக்லிஸ் லஹுத்தீன். ஏன்? அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு வேண்டும் பரிசுத்தமான வழிபாடுகள் மட்டும். எப்படி? மிக்சிங் இபாதத் அல்லாஹ்க்கு வேணாம். அப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம், எங்க நாங்க இபாதத்துல மிக்ஸ் பண்றது இல்லையே, தொழுகிறது அல்லாஹ்க்கு தானே தொழுகிறோம், நோன்பு வைக்கிறது அல்லாஹ்க்கு தானே நோன்பு வைக்கிறோம். எப்படி சொல்றாங்க, நாங்க வந்து தொழும் பொழுது அவுளியாக்களுக்கு தொழுகிறது இல்லையே, நாங்கள் தொழும் பொழுது நோன்பு வைக்கும் போது மற்றவங்களுக்கு நோன்பு வைக்கிறது இல்லையே. எஸ் கரெக்ட். ஆனா இங்க செஞ்ச சுஜூதை கொண்டு போய் அங்க செய்யறீங்களே, எப்படி? மொத்த தொழுகையையும் ஒருத்தருக்கு தொழுகிறது சிறுக்குதா? தொழுகையில உள்ள ஒன்றை பிரிச்சுட்டு போய் அங்க செய்யறது சிறுக்குதான். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள் தொழுகையிலேயா சிறுக்கு பண்ணாங்க, ஹஜ்ஜிலேயா சிறுக்கு பண்ணாங்க, திக்ரிலேயா சிறுக்கு பண்ணாங்க? இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள் ஹஜ் செஞ்சாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அரஃபா மினா முஸ்தலிஃபால திக்ர் செஞ்சாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்படி அவர்கள் ஹஜ் செய்தால் தவாஃப் செய்வார்கள் அவர்கள், அதுவும் தவாஃப ரொம்ப பக்தியா செய்வாங்க. யார் தவாஃப் செய்வா? மக்காவுடைய முஷ்ரிக்கள் ரொம்ப பக்தியா தவாஃப் பண்ணுவாங்க. எந்த அளவு பக்தின்னு சொன்னா பக்தி முத்தி முத்தி போய், அச்சோ இது என்ன நம்ம ட்ரெஸ்ஸு, நம்ம பாவம் செய்யும்போது நம்மளோட இருந்த ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா நம்ம வந்து இபாதத்து பண்ணுறதுன்னு சொல்லி ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டுட்டு இபாதத்து பண்ணுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒமா கான ஸலாத்துஹும் இந்தல் பைத்தி இல்லா முகாஅம் வ தஸ்தியா. அவர்கள் சீட்டி அடித்து கொண்டு, கை தட்டி கொண்டு அவர்கள் காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள் என்று. புரியுதுங்களா இல்லையா? ஆனால் விஷயம் என்ன, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு சொந்தமானதை அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் செய்தார்கள். அல்லாஹ் சொல்லிட்டா இவங்க முஷ்ரி, இவங்க முஷ்ரி. அன்பு சகோதரர்களே, இந்த முதலாவது விஷயம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு நம்முடைய உம்மத்து புரிஞ்சிருக்கு கொஞ்சம் யோசிப்பார். அடிப்படை கலிமாய், இதுதான் அடிப்படை. இதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டார்கள். இந்த சூரா காஃபிரூன் எப்போ இறங்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முஷ்ரிக்குகள் வர்றாங்க, ஒரு பேரம் பேசுறாங்க, வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினூன், வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினூன். நபியே, நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தா அவங்களும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? முஹம்மது, சரி நமக்குள்ளார ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம், ஒரு வருஷம் நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அல்லாஹை வணங்குறோம், ஒரு வருஷம் நீங்கள் எங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கள் சிலைகளை வணங்கணும் அப்படின்னாங்க. எப்படி இருக்கு பாருங்க அக்ரிமெண்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோ, லா, முடியாது. அப்புறம் சொன்னாங்க, சரி முஹம்மது, ஒரு மாதம் நாங்கள் உங்கள் அல்லாஹை எப்போதுமே வணங்குறோம், நீங்கள் ஒரு மாதம் மட்டும் வருஷத்தில் எங்கள் சிலையை வணங்கிடுங்க. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோ. சரி ஒரு ஜும்மா ஒரு வாரம் வணங்குங்க, நோ. சரி ஒரு நாள் வணங்குங்க, நோ, முடியாது. கடைசியில் இறங்கி இறங்கி வந்து அந்த மக்காவுடைய முஷ்ரிக்கள் ரசூல்லாட்ட கெஞ்சினாங்க, குறைஞ்சபட்சம் நாங்கள் வணங்குற விக்கிரகங்களை நீங்கள் குறை சொல்லாமல் இருங்க போதும், நாங்கள் உங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டோம். எப்படி இந்த விக்கிரகங்களை வணங்குவதை நீங்கள் தடுக்காதீர்கள், அல்லாஹ்வை வணங்க கூப்பிடுங்க. எப்படி நாங்கள் அல்லாஹ்வை வணங்குறோம், ஆனால் விக்கிரகம் வணங்கக்கூடிய எங்களுடைய குலதெய்வங்களை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா, இதை வணங்குறத தப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க, எங்களுடைய வாலிபர்களை இதிலிருந்து தடுக்காதீங்க, நாங்கள் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டோம். யூ கேரி ஆன் யுவர் ஒர்க், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இதை தான் நம்ம இடத்துல நம்முடைய உம்மத்து எதிர்பார்க்குது. நம்முடைய உம்மத்து என்ன எதிர்பார்க்குறாங்க? நீங்கள் வந்து பள்ளிவாசலுக்கு தொழுவை கூப்பிடுங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு, ஆனால் நாங்கள் செய்கிற இந்த செயலை, தர்கா வழிபாட தப்புன்னு சொல்லாதீங்க. எப்படி சொல்கிறாங்க? இதை நீங்கள் ஷிர்க்குன்னு சொல்லாதீங்க, இதை நீங்கள் இணை வைத்தல்ங்கிற செயல்னு சொல்லாதீங்கிறாங்க. எங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்களும் பள்ளிவாசலுக்கு வர்றோம், உங்களுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோங்கிறாங்க. முடியுமா? முடியுமா யோசிச்சு பாருங்க. அப்படி ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகும்? அந்த ஷிர்க்கை நாம் அங்கீகரித்ததாக ஆகிடும். அல்லாஹு தஆலா வசனம் இறக்குனா நபிக்கு, அப்போதான் இந்த குல் யா அய்யுஹல் காஃபிரூன் இறங்குது. எப்போ இறங்குது? பேரம் பேச வர்றாங்கல்ல, அந்த பேரத்தை நபியே நீங்கள் ஒத்துக்க முடியாது நபியே, ஏன்னா இந்த இபாதத்தை வச்சு தான் பிரச்சனையே. நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் தாவாவுக்கு போகும்போது நிறைய மாற்று மத குருமார்கள், அவங்களுடைய பூசாரிங்க, அவங்க உங்களில் உள்ள பெரிய பெரியவங்களெல்லாம் நாங்கள் சந்திக்கிறது. அப்படியே அந்த சந்தித்து பேசும்போது தான் தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் மக்காவில் உள்ள குறைஷிகளுக்கும் இடையில் நடக்கும்போது அந்த பேச்சுவார்த்தையை நம்ம எழுத்து வடிவத்தில் குர்ஆன் ஹதீஸில் படிக்கிறோம்ல, அதை யதார்த்தமாக எத்தனை பூசாரிகள் இடத்துல கேட்டுக்கிறோம், நீங்கள் இவ்வளவு விக்கிரகங்களை சிலைகளை நீங்கள் வச்சு வணங்குறீங்களே, உங்களை படைச்சது யாரு அப்படின்னு கேட்டால் ஒரே வார்த்தை அவங்க சொல்லுவாங்க, கடவுள் தாங்க, மேலே உள்ள இறைவன் தாங்க படைச்சான்னு சொல்லிட்டு. இதுவரைக்கும் சந்திச்சு கேட்ட எந்த ஒரு பூசாரியும் சரி, எந்த ஒரு மாற்று மத துறவியும் சரி, எந்த ஒரு சிலையையும் பார்த்து, தான் வணங்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய சிலையை பார்த்து இது தன்னை படைத்ததாக சொன்னதே கிடையாது. அப்ப அடுத்த கேள்வி நம்ம கேட்போம், அப்ப அந்த படைத்த இறைவனுக்கல்லவா நீங்க வழிபாடு செய்யணும், நீங்க ஏன் இந்த சிலைகளுக்கு செய்றீங்கன்னு கேட்கும்போது உடனே அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு வேற வழி இல்லை, எங்க மூதாதையர்களை இப்படித்தான் நாங்கள் பார்த்தோம், அப்படியே நாங்கள் பின்பற்றுகிறோம். அதே வார்த்தை, எந்த வார்த்தையை இப்ராஹிம் நபிக்கு அவர்களுடைய உம்மத்து சொன்னதோ, எந்த வார்த்தையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய சமுதாயம் சொன்னதோ, அதே வார்த்தை தான். அன்பு சகோதரர்களே, ஷிர்க் என்பது உள்ளில் இருந்தால் என்ன, வெளியில் இருந்தால் என்ன? ஷிர்க் ஷிர்க் தான், இணை வைத்தல்.
அல்லாஹுவை தவிர பிறருக்கு வழிபாடுகள் செய்வது எந்த உருவத்தில் செஞ்சாலும் சரி. நசாராக்கள் கிறிஸ்துவர்கள் என்ன செய்தார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொன்னார்கள், அவர்களை வணங்கினார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? யாரை அல்லாஹ்வுக்கு சமமாக வைத்தாலும் சரி, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள அவன் தயார் இல்லை. யாரை அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்கினாலும் சரி, சமமாக ஆக்கப்படுபவர் யார் என்பதை அல்லாஹ் பார்க்க மாட்டான், அந்த செயலை அல்லாஹ் பார்க்கிறான். சமமாக ஆக்குவதில் அல்லாஹுவை போன்று இவருக்கும் வலிமை வந்துவிட்டது, அல்லாஹுவை போன்று இவருக்கும் ஆற்றல் வந்துவிட்டது என்று கூறுவது மட்டுமா? இல்லை, அதுவும் சிறு. அல்லாஹுக்கு செய்யப்படக்கூடிய இபாதத்தை, அல்லாஹ்விற்கு செய்யப்படக்கூடிய இபாதத்தை மற்றவருக்கு செய்வதும் சிறு. உதாரணத்துக்கு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு தோழர் பேசும் பொழுது சாதாரணமாக மார்த்தியில் வந்துவிடக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ்வும் நீங்களும் நாடினால் என்னுடைய காரியம் நடந்துவிடும் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் நாடினால், நீங்கள் நாடினால் என்னுடைய காரியம் இது நடந்துவிடும். சுப்ஹானல்லாஹ், சிவந்து விட்டது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம். அஜஅல்தனி லில்லாஹி நித்தா, நீ என்னை அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்கிவிட்டாயா? குல் மாஷா அல்லாஹு வஹ்தஹு, சொல், அல்லாஹ் நாடினால் மட்டும் நடக்கும் என்று. அந்த சஹாபி என்ன, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு அல்லாஹ் நான் சொன்னாரு, அப்படியா சொன்னாரு? இல்லையே, அல்லாஹ் நாடினால் நீங்களும் நாடினால் நடந்துடும். இப்ப பாருங்க, இந்த ஈமான தெரியாததுனால தான் இன்னைக்கு சர்வசாதாரண மக்கள் நீங்க மனசு வச்சா என் காரியம் நடந்துருங்கிறாங்க. ஷிர்க்கு. நீங்க மனசு வச்சா என் காரியம் நடந்துரும், நீங்க கொஞ்சம் பெரிய மனசு வச்சீங்கன்னா என் காரியம் நடந்துரும் சொல்றது ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது எப்படி சொல்லணும்? அல்லாஹுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் நாடினால் எனக்கு இந்த வேலை கண்டிப்பா நிறைவேறும், பிறகு நீங்களும் எனக்கு உதவி செய்தால் அப்படித்தான் சொல்லணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குல் இன்ஷா அல்லாஹு வஹ்தஹு ஸும்ம ஷீது, எப்படி சொல்றாங்க, அல்லாஹ் மட்டும் நாடினால் என்று கூறு, பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் எனக்கு உதவினால். இந்த பிறகுன்னு சொல்லாம அல்லாஹ்ட்ட இருந்து பிரிக்காம அல்லாஹ்வும் நீங்களும் நாடினால் என்று கூறினால் அது ஷிர்க். அதையே ஷிர்க்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் நாடினால்னு சொல்லாம நேரடியாக ஒருத்தர் போய் நீங்க நாடினா என் காரியம் நடந்துருன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஷிர்க் ஆகிடும் பாரு. அல்லாஹ் பாதுகாப்பு. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இன்றைய உம்மத் எந்த அளவு இதை புரிந்து வைத்திருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, லா காதிர இல்லல்லாஹ், லா காலிக இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர படைப்பவன் யாரும் இல்லை, அல்லாஹை தவிர ஆற்றல் உள்ளவன் யாரும் இல்லை. இது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் இல்லை. அல்லாஹுதான் படைப்பவன் என்பது தனி, அல்லாஹுதான் ஆற்றல் உள்ளவன் என்பது தனி. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தமாக அது ஆகுமா? ஆகாது. இலாஹ் என்று சொன்னால் வணங்கப்படக்கூடியவன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுப்பது, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுதான் என்று உறுதிப்படுத்துறது. புரியுதுங்களா இல்லையா? சூரா அல் பக்கினா, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன். ஐந்தாவது வசனம், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. படிச்சு பார்க்கணும். உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இறுதி வரை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? அவர்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும். அதுவும் எப்படி வணங்க வேண்டும்? முக்லிஸீன லஹுத்தீன், வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவிற்கு மட்டும் செய்தவர்களாக. அடுத்து ஹுனஃபா, அல்லாஹ்வை தவிர ஷிர்க்கு செய்யப்படக்கூடிய அனைத்தையும் விட்டு விலகியவர்களாக. எவ்வளவு சாதாரண முயற்சி பார்த்தீங்களா இன்றைக்கு? எப்படி இந்த மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பகுதியாக சிலை வணக்கம் மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க. நான் சொல்றேன்னு யாரும் கோபிச்சு கொள்ளாதீங்க, வார்த்தை கடுமையா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படித்தான் எப்பேற்பட்ட ஷிர்க்குகள் அங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து பாருங்கள். பல தர்காக்களுக்கு பர்சனலாக அங்கே என்ன நடக்குது என்பதை பார்த்து வருவதற்காக, அதை படம் பிடித்து வருவதற்காக, அங்கே வந்து வழிபாடுகள் செய்யக்கூடிய மக்கள் என்ன எண்ணத்தில் செய்கிறார்கள் என்பதை அவர்களிடத்திலிருந்து கேட்பதற்காக பல பயணங்கள் செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.